திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அதற்கு அடுத்தபடியாக, பிண்டத்தில் உள்ளொரு பேதை புலனைந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மதித்தது அண்டத்தின் உள்ளொரு சீவனம் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே அப்படிங்கிறாரு. பிண்டத்து உயிர் பிறந்து மறிக்கிறது மாதிரி அண்டத்திலையும் ஆகும். பிண்டமாகி அந்த உடம்புக்குள்ள பொருந்தி அறியாமை நிறைந்த புலன்கள் 5 உடம்புல தோன்றி அந்த உடம்புலயே ஒடுங்குது. அதே மாதிரி அண்டத்துல பொருந்திய ஆன்மா இந்த அண்ட கருவியாகிய நாத தத்துவத்துல ஒடுங்கும். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். உடம்பு உயிர் போயிட்டு அந்த உடம்ப யாருக்கு தகவல் சொல்ல எப்படி அடக்கம் பண்ணங்கிறது மட்டும்தான். அப்புறம் என்ன புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த ஆன்மாவுக்கு வந்து திதி எல்லாம் கொடுக்கப்படும், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஆக அப்படி இருக்கு. ஆனா நமக்கு இவர் என்ன அழகாக சொல்றாரு அப்படின்னு பாருங்க. ஆக மொத்தத்துல வினை மூட்டைதான் இந்த உடம்பு அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் வைத்துக்கோ. அதையும் ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறார். அரியீர் உடம்பினில் ஆகியவாறும் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அறிவீர் ஐந்தனுள் ஆனது பிண்டமே என்று சொல்லுகின்றார். இந்த உடலோட இயல்பும் அதனால் உறக்கூடிய பயன்களையும் பத்தி நமக்கு அழகாக சொல்லுகிறார். இந்த உடம்புல ஒரு இந்த உடம்புனால நமக்கு 6 விஷயம் நடக்கு. பேரு, இத உடம்பினால் ஆகிய 6, அது என்னெல்லாம்? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. இதுவும் நமக்கு ஒரு அருமையான சித்தியார் பாடல் தான். பேரு, இழவு, இன்பமோடு பிணி, மூப்பு, சாக்காடு என்னும் 6 முன் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கர்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேரு நீ இனி செய் கர்மம் மேல் உடல் சேரும் என்றே என்று மிக அழகாக இந்த பாடலானது சொல்லுகிறது. இந்த எடுத்த உடம்புல வரக்கூடிய என்னதெல்லாம் வரும் சொல்லுங்க? முதல்ல செல்வம். செல்வமும் இருக்கு, வறுமையும் இருக்கு, அதற்கு மாறாக. அப்ப செல்வம் இருக்குன்னா செல்வ பேரு, வறுமை இருக்குன்னா அது செல்வத்தை இழந்தது. பேருன்னா எதெல்லாம் பெறுகின்றோமோ பெறுதல் தான் பேரு, இழத்தல் தான் இழவான. நம்ம இழவுங்கிற சொல்ல வேற மாதிரி ஒரு பொருளையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உயிர் இழந்துட்டு அந்த, அல்லது இப்படி சொல்லணும், ஒருத்தவங்க வீட்டுல ஒரு முக்கியமான உறவுக்காரங்க தவறிட்டாங்கன்னா அதை இழந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து இழவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இழவுங்கிற சொல் எதையெல்லாம் இழக்கின்றோமோ அது எல்லாமே இழவுதான். எதையெல்லாம் பெறுகின்றோமோ அதெல்லாம் பேர். நமக்கு தெரியும், 16 பேர்கள் உலகியல், 16 பேர் இருக்கு, ஞான மார்க்கத்திற்குன்னு 16 பேர் இருக்கு. அப்ப பெறத்தக்க இன்பங்கள் எல்லாமே பேரு, இழக்கத்தக்க நன்மைகள் எல்லாமே இழவு. அப்புறம் இன்பம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னதுன்னா நுகரத்தக்க இன்பங்கள் எல்லாமே. பிணி அப்படின்னா பிணிக்கப்பட்ட சூழ்நிலை, அதாவது கட்டப்பட்டிருக்கு, பிறவி பிணிந்தானே சொல்றோம் அது. அப்புறம் மூப்பு அப்படின்னா என்னன்னா எவ்வளவு காலம் நம்ம வாழப்போகின்றோம் அப்படிங்கறத பொறுத்து. சாக்காடு அப்படின்னா இப்படித்தான் சாகணும்னு இருக்கும் விதி வந்து. இப்ப பாருங்க, இப்ப ஒரு கடந்த 1 வருடமாக நமக்கு முன்பின் அறிமுகமே இல்லாத ஒரு பெயர்ல ஒரு கிருமி, அதனால ஒரு வியாதி, அதனால உலகத்துல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேருக்கு உயிர் போயிருக்கு, உயிர் போகாம பொழைச்சா கூட பின் விளைவுகளால எத்தனை பேர் தாக்கப்பட்டு இருக்காங்க எல்லாமே நம்ம பார்க்கோம். அப்ப இப்படித்தான் சாகணும் அப்படிங்கிறது சுவாமி எப்படி விதிச்சிருக்கிறாரோ அதுபடி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ இந்த இது எல்லாமே, இந்த செல்வம், வறுமை, உயர்வு, இழிவு, இன்பம், துன்பம், இது எல்லாமே உடம்பை எடுக்கிறதுக்கு முன்னால சூட்சமமா கருவுல நாம இருக்கும் போதே நம்ம கூட தான் இருக்கு. ஆனா அது இப்போதான் உண்டாச்சா அப்படின்னா நம்ம தப்பாலாம் நினைச்சுக்கிட கூடாது. கருவுல இருக்கும் போது சூட்சமமாக இருந்தாது, அப்புறம் நம்ம அனுபவிக்கக்கூடிய காலம் வரும்போது தூலமாக வருகிறது. அப்படி அனுபவிக்கு துணையாக ஏற்பட்ட முயற்சி வந்து அனுபவிக்க செய்யதோட ஒளிந்து போகாது. அந்த மற்றொரு உடம்புல பொருந்துவதாக இந்த ஆறு வகை இன்பத் துன்பத்திற்கும் வித்தாக அது நிலை பெறுகிறது. முற்பிறவியில செய்த முயற்சி இப்பிறவியிலையும் வரும். இந்த ஆறுக்கும் அது ஏதாகுது, போன பிறவியில செஞ்சது காரணமாகுது. இந்த பிறவியில செய்யக்கூடியதுனா அடுத்த பிறவிக்கு மேல வினைக்கு அது வித்தாகுது. அது இப்போது பயன் தராது, அனுபவத்தால ஏறும் அப்படின்னு அழகா சொல்றாரு. அப்ப முற்பிறவியில நாம செய்த நல்வினை தீவினைகள் வந்து முயற்சியோடு கூடிய அனுபவத்துல இந்த பிறப்புல தூலமா வந்து நம்மை பொருந்துகிறது. முயற்சின்னா என்னன்னா பிரயத்தனம்னு அர்த்தம். அது எதனால வரும், விருப்பு வெறுப்புனால உண்டாகி நல்வினை தீவினையா அது முற்று பெறும். ஆக இதுதான் நம்முடைய பிறவிக்கு காரணம். போகம் என்பது தூலமா உலகத்தோட, அதாவது போலம் போகம்ங்கிறது தூலமா அனுபவத்துக்கு வரும். ஆனா முதல்ல ஆசைதான் வரும், அந்த ஆசையாலதான் விருப்பு வெறுப்பு நிகழும். விருப்பு வெறுப்பு உண்டாகும் போது அதை முற்றுவிக்கிறதுக்காக முயற்சி வரும். அந்த முயற்சிகள் தான் நல்வினை தீவினையா முடிவு பெறுகிறது. அதுதான் ஆகாமிய வினைகளாக செய்யப்படும் போது சொல்லப்படுகிறது, வருவினை என்று தமிழ்ல சொல்லப்படும். ஆக இப்படி நம்ம ஒன்னொன்னத்தையும் அனுபவிக்கும் போதே விருப்பு வெறுப்பு காரணமாக நம்ம கூடவே நல்வினையும் தீவினையும் என்ன செய்து கொண்டே இருக்கு, உடன் நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆக அந்த நல்வினை தீவினை தான் எல்லாத்துக்கும் காரணம், நாம செய்யக்கூடிய முயற்சிகள் காரணம் அல்ல என்பதையும் நம்ம மனதிலே புரிந்து கொண்டு வினை ஈட்டாமல் எங்கனம், அதான் முக்கரண வழிபாடு, அங்கே நான் வாழ்ந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வராது அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடம்பினால் ஆகிய ஆறுங்கும் போது இந்த ஆறையும் பார்த்துட்டோம். அந்த பேரு, இழவு, பிணி, துன்பம், மூப்பு, சாக்காடு அப்படின்னு ஆறையும் பார்த்துட்டோம். அடுத்து பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள்னு சொல்லி செரியீர் அவற்றினுள் சித்திகள்னு சொல்ற, அர்த்தமா சித்தி என்னதுலாம், அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம், வசித்துவம். ஆக இதை அழகாக சொல்லி அறிவீர் ஐந்தினுள் ஆனது பிண்டமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பஞ்சபூத சேர்க்கையால இந்த உடம்பானது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த உடல் நிலையற்றது, நிலையற்ற இந்த உடலை கருவியாக கொண்டு இது அழிவதற்குள்ளாக குணங்களை பெற்று அட்டமா சித்திகளை அடைந்து நிலைவேறான வழியை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உலகவர்களுக்கு ஒரு உண்மையை இந்த திருமந்திரத்தின் மூலமாக அந்த ஒரு சித்தாந்த கருத்தை அவர் நமக்கு உணர்த்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக அவர்தான் உயிருக்கு உருவத்தையும் உதவுகின்றார். உயிருக்கு உயிராக எப்போதும் உடனாக, அது பெரிய விஷயம். நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான நூல்களை நம்ம வாசிக்கலாம், சிந்திக்கலாம், சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்கலாம், ஆனா நம்ம மறக்க கூடாத ஒரே விஷயம், இறைவன் தான் நமக்கு இந்த உருவத்தையும் வழங்குகின்றார். உருவத்தை கொடுத்துட்டு அவர் எங்கேயோ போல உயிர்க்கு உயிரா இருந்து நமக்கு நல்ல விஷயங்களை உணர்த்துகின்றார். ஆனால் கண்டிப்பாக ஒரு பக்குவ ஆன்மா அதை பின்பற்றும். அடுத்து என்ன சொல்றாரு, எட்டினுள் ஐந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய மூன்று கரணமுமாய்விடும் ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்த்திடும் கண்ணுதல் காணுமே அப்படின்னு சொல்றார். இந்த உடம்புங்கிறது மாயா காரியம், இது வந்து அதனால இதை வந்து ஒரு பையின்னு உடம்ப சொல்றாரு. அத பையன்னு சொன்னதுனால அதை கட்டுறது அவிழ்க்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எட்டு விஷயங்கள், அதுல இந்திரியங்கள் ஐந்தோ மூன்று கரணங்களும் இருக்கு. அது பாச உணர்வுங்கிற காயப்பைன்ட்டாங்க, பாச உணர்வுங்கிற அந்த காயம்ங்கிறது உடம்பு. அந்த உடலாகிற பைய பெருமான் தான் கட்டுறாரு, அவர் தான் அவிழ்க்கிறார், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞானேந்திரியங்கள் ஐந்தும் அந்த கரணங்கள் மூன்றும், மனம், புத்தி, சித்தம். நம்ம ஏற்கனவே இந்த அந்த கரணங்களை பத்தி நம்ம அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு. ஒரு விஷயத்த மனசு பற்றும், புத்தி அதுதான் நிச்சயிக்கும், சித்தம் வந்து எடுத்து கொடுக்கும். இப்ப நம்ம வந்து பழைய விஷயங்களெல்லாம் இப்ப பேசுறோம்னா எப்பவுமோ நம்ம படிச்சதெல்லாம் நம்ம சித்தத்துல இருக்கு, அதெல்லாம் அது எடுத்து கொடுக்கும். அகங்காரம் இதை செய்யணுங்கிற எழுச்சி, நம்ம உலகத்து அகங்காரம் வேற, சித்தாந்தத்தை சொல்லப்படுற அகங்காரம் வேற. இந்த அந்த கரணங்கள் சொல்லப்படுறதுல வர்ற அகங்காரங்கிறது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எழுச்சியை தருவது. ஆக இதையெல்லாம் மிக அழகாக நமக்கு இதிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அந்த கரணங்கள், அந்த கரணம் அடைவே உரைக்க கீழ் அந்த மனம் புத்தியுடன் அகங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பலகால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். இது நம்முடைய மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்க பாடல். அப்ப அந்த கரணங்கள்னா என்னது? மனம் புத்தி சித்த அகங்காரம் சொல்றோம். இதுல மனசானது பொறி வழியாக வரக்கூடிய புலன் ஒன்றை பற்றும். அங்கன்னா அது பற்றியதை புத்தி வந்து இது இன்னதுதான்னு உறுதி செய்கிறது. அகங்காரம் வந்து இந்த செயல்களுக்கு காரணமா இருந்து இதை நான் செய்வேன் அப்படின்னு முந்து அந்த ஒரு உணர்வு வருது இல்ல, அதுக்கு காரணமா இருக்கு. சித்தம் வந்து இந்த இதனால என்ன பயன் வரும் அப்படிங்கறத இதுக்கு முந்தையே நம்ம உணர்ந்திருப்போம்ல, அது அப்படியே நினைவு வடிவுல கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது. அந்த கரணம் சொன்னா அகக்கருவிகள் அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த விஷயத்த வந்து நமக்கு இது மிக அழகாக நம்முடைய உண்மை விளக்கமானது நமக்கு எடுத்து இயம்புகிறது என்று நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் மண்ணா தோற்றும் வான் வழி தீ நீர் மண் தொடக்கிய ஒன்றுக்கொன்று அங்கு ஏற்றமம் ஓசை ஆதி இருங்குணம் இயைந்து நிற்கும் ஆற்றவே விடைய பூதம் அங்க அங்கி பாவத்து ஆமே அப்படின்னு அழகா சொல்றார். இது எப்படி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு அழகாக அந்த சித்தியார் பாடலும் நமக்கு இதுல எடுத்துக்காட்டுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கண்ணுதல் நாமம் கலந்துடம்பாயிட பண்ணுதல் செய்து பசுபாசம் நீக்கிட எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண்முதலாக வகுத்து வைத்தானே அப்படின்னு சொல்றாரு. இந்த பசுக்கள் வந்து பாசத்துல இருந்து நீங்குவதற்கு இறைவன் எங்கனம் கருணை பாலிக்கின்றார் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. அவர் அவருடைய நாமம் எனது திருநாமம் வந்து திரு ஐந்தெழுத்து. அந்த நாமத்தையே அவருடைய தேகமாக வைத்திருக்கிறார். இந்த பசுக்கள் வந்து பாசம் நீங்கி உய்வதற்காக வேதத்தில் சொல்லிய பொருட்பரப்பினை மண் முதல் சிவம் ஈரான தத்துவங்களாக வைத்து நமக்கு அருளியிருக்கின்றார். இந்த கண்ணுதல் நாமம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீ பஞ்சாக்கரம்னு சொல்லுவோம், ஸ்ரீ பஞ்சாட்சரம் சொல்லலாம், திரு ஐந்தெழுத்துன்னு சொல்லலாம். ஞானசம்பந்த பெருமான் சொல்வார் இல்லையா, நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்வார். அப்போ அந்த நாமத்தை என்ன செய்யணும், நாம சிந்திக்கணும். மண் முதலாக சொன்னதுனால அதாவது மொத்தம் 36 தத்துவங்களும் அதிலே சொல்லப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கோம். ஆக நமக்காக எதற்காக இறைவன் இவற்றை எல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார் என்றால், பசுக்களாகிய நாம் பாசத்தில் இருந்து விடுபட்டு பதியை அடையும் பொருட்டு இறைவன் இங்கனம் நமக்கு கருணையோடு எல்லாம் செய்து வைத்திருக்கின்றார் என்று அவருடைய கருணை கடலாகிய அவருடைய தன்மையை நமக்கு இது எடுத்துரைக்கின்றது இந்த திருமந்திர பாடல். அருள் அல்லது இல்லை அரணவன் அன்றி அருளில்லை ஆதலினோர் உயிர்க்கு தருகின்ற போதிரு கைத்தாயர் தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடும் தானே அப்படிங்கிறார். சிவபெருமான் வந்து ஒரு செவிலியர் போல இருந்து நம்முடைய சீவனை பாதுகாக்கின்றார். சிவபெருமான் இல்லாம அருள் இல்ல, அருள் இல்லாம சிவம் இல்ல. அதனால ஒரு உயிருக்கு உடம்ப தரும்போது அந்த உயிருக்கு ரெண்டு செவிலித்தாய் மாதிரி இறைவன் நமக்கு உபகாரம் செய்கின்றார். அதாவது சிவமும் சக்தியும் நமக்கு ரெண்டு செவிலியர் போல நம்மை நம்முடைய ஆன்மாவை வளர்க்கின்றார்கள். அதனால ஜீவன்களாகிய நாம் எல்லாம் வளர்ப்பு தாயிடம் வைக்கக்கூடிய அந்த அன்பை சிவம் சக்தியிடம் வைக்க வேணும். ஏன்னா அவங்க வளர்க்கலைன்னா நாம என்னத்துக்கு ஆவோம்? இந்த உலகத்துல நம்ம அந்த உடம்ப பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா உயிருக்கு தாயும் தந்தையும் யாரு? சுவாமி அம்பாலும். அது ஒரு உயர்ந்த பாவனை. அல்லாவிட்டாலும் இந்த உயிருக்கு அல்லது இந்த உடம்புக்கு அவங்கள செவிலியராக நினைத்து அன்பு செய்யலாம் என்று அழகாக இந்த திருமந்திர பாடலில் தந்திருக்கின்றார். வகுத்த பிறவியின் மாது நல்லாலும் தொகுத்திருள் நீக்கிய சோதி அவனும் வகுத்துணர்வாக்கிய பல்வகை எங்கும் வகுத்துள்ளும் நின்றதோர் மாண்பதுவாமே அப்படின்னு சொல்றார். அவங்க ரெண்டு பேரும் சிவமும் சக்தியும் உயிர்களுக்கு உணர்வாக உயிருக்கு உயிராக இருந்து உதவுகின்றார்கள். இப்ப அவரவர் வினைக்கு ஈடாக வகுத்த பிறவி, அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். வினை போகமே ஒரு தேகம் கண்டாயின்னு பட்டினத்தடிகளும் சொல்றார். அப்ப அந்த பிறவியில சக்தியும் இந்த ஆன்மாக்களுக்கு அனாதியே இருக்கக்கூடிய ஆணவத்தை அகற்றுகின்ற சிவபெருமானும் எல்லாவற்றையும் பகுத்து உணரக்கூடிய பல வகையான உயிர்கள் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே நிற்கின்றார்கள். ஒப்பற்ற சிறந்த பொருளாக நிற்கின்றார்கள். இருள்னு வருது, இருள்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், ஆணவமலன் தான். அங்க உயிருக்கு உயிராக நின்று சிவமும் சக்தியும் நம்மை காக்கின்ற உயர்ச்சியை பற்றி இந்த பாடலானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படின்னா சிந்திக்க கூட தெரியல இல்லையா, இன்னைக்கு நாத்திகம் ஒரு பக்கம் இல்ல, இறை வழிபாடுலாம் பண்ணுவாங்க, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உடனே கடவுள் இருக்கிறாரான்னு ஒரு ஐயம், அப்புறம் அவருக்கு இரக்கம் இருக்குதா, கொஞ்சம் கருணை இருக்குதா அப்படின்னு ஒரு ஐயம். தேவையே கிடையாது, எல்லா துன்பத்துக்கும் நாம காரணமா இருந்துகிட்டு அவரை போய் நம்ம எதுவும் சொல்லவே கூடாது. அந்த நிந்தையினால மேல மேல இழிவான பிறவிகள் வேற வந்து சேரும். அதற்கு அடுத்தபடியாக, உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் பத்தில் பருவமதாகவே பாரில் வந்து மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவமதாவதிங்கு ஆர் அறிவாரே அப்படின்னு கேக்குறார். கருவாக உருவாகி எப்ப பிறக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த உருவம் அது வந்து மொத்த 10 மாதங்களுக்கு வளர்கிறது. பக்குவம் வந்த உடனே பூமியில பிறந்து அதுக்கு பின்பு பூமியில இருந்து அது வரைக்கும் தாயோட வயிற்றில் அந்த கர்ப்ப பையில வளரும். பக்குவம் வந்த உடனே பூமிக்கு வந்துடும், அப்புறம் பூமியில வளரும். ஆனா அதுக்கு தன்னோட உருவப்பத்தையே அறிய முடியாது, காரணம் மாயை என்று இந்த பாடலிலே நமக்கு சொல்லி, இட்டார் அறிந்திலர் ஏற்றார் கண்டிலர் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குளன் கெட்டேன் எம் மாயையின் கீழ்மை எவ்வாறு அப்படின்னு சொல்றார். இந்த கருவை வளர்த்த, இந்த கரு வளர்த்த மாயையோட கீழ்மையை பத்தி சொல்றார். வித்திட்ட தந்தையும் அறியல, அதை ஏற்றுக்கொண்ட தாயும் கண்டு கொள்ளல, படைத்த பிரம்மன் அறிந்திருந்தாலும் ஒருத்தருக்கும் சொல்லல, தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன்கிறது பிரம்மன் அறிந்திருந்தாலும் யாருக்கும் சொல்லல, அதனால நான் கேட்டேன் இந்த மாயையோட கீழ்மையானது எங்கெனம் இருக்கிறது என்று வருந்தி கூறுகின்றார். இந்த உயிர்கள் வந்து பழமையை ஆராய்ந்தால் பரகதியினை அடையலாம். முற்பிறவில எந்த அளவுக்கு சிவ வழிபாடு செஞ்சது, சைவத்தை எவ்வளவு பிடிப்பா இருந்தது, உரைப்பா இருந்தது, எந்த அளவுக்கு இறைவனை சிக்குன்னு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத நல்லா ஆராய்ஞ்சா நிச்சயமாக பரகதி கிடைக்கும். இல்லைன்னா எதுக்கு வந்தோங்கிறதே மறந்து வாழ்நாள்லாம் வீழ்நாளா போயிரும். ஏழை துழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பழுக்கிறைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு சொல்றார் இல்லையா நம்முடைய மணிவாசகப் பிறந்தை. களவுபட்ட காலம், அதாவது களவுபடாத காலம் வந்து இறைவனை வழிபடக்கூடிய காலம் தான். களவுபட்ட காலம்லாம் மற்றபடி நம்ம டிவி பாக்குறது, பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் யார் கூடயோ போன்ல பேசிக்கிட்டே இருக்கிறது, அந்த மெசஞ்சர் இருக்கு, நிறைய சொல்லிட்டே போலாம், செல்போன்ல எத்தனையோ பார்க்கலாம், டிவியில எத்தனையோ பார்க்கலாம், அப்புறம் யாரு கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். தின்ன அந்த காலத்துல தின்ன இருக்கும், அந்த காலத்துல சோஃபா இருக்கு. அதனால இப்படி எல்லாம் நம்ம காலத்தை போக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த பிறவியில இருந்து பரகதிக்கு போறதுக்கு சிவகதி அடையறதுக்கு என்னது அப்படின்னா, நம்ம போன பிறவியில எங்க விட்டுட்டு வந்தோமோ அதோட தொடர்ச்சியா நம்ம செயல்பட, இந்த பிறவியில அந்த அளவுக்கு நம்ம நன்மை செஞ்சாதான் அடுத்த பிறவியில அது தொடரும். விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி முதற்கிழங்காய் முழையாய் முளைப்பின் அதற்புதலாய் பலமாய் நின்றழிக்கும் அதற்கதுவாம் இன்பமாவது போல அதற்கதுவாய் நிற்கும் ஆதி பிராணி அப்படின்னு சொல்றாரு. ஆன்மாக்களுக்கு எப்போதும் ஒரு உரு பயனாக இறைவனே இருக்கின்றார். அவர் ஒருவன் தான் நமக்கு பயன். இப்ப முதல்ல கிழங்கா இருந்து அப்புறம் முளையாக வந்து முளைக்கு அப்புறம் புதராகி அதுக்கப்புறம் பழமா நின்று பயந்தருது. அந்த கிழங்கிற்கு அதுவே ஆக நின்று இறைவன் அருள் செய்கின்றார், அதோட ஒன்றாகவே இருந்து அதற்கு அருள் செய்கின்றார். இறைவனுக்கு எது நமக்கு இன்பம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆன்மாக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இன்பம் இருக்கும். உணவுனால எனக்கு இன்பம், அப்புறம் திருமண வாழ்க்கையால் இன்பம், அப்புறம் எனக்கு சொத்துக்கள் சேகரிப்பதில் இன்பம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான இன்பங்கள் சொல்லுவாங்க. சிலருக்கு சுற்றுலா போவது இன்பம், இப்படி பலரும் பல வகையானதை சொல்லுவாங்க. இன்பம் எதுன்னு கேட்டா ஒரே பதில் வராது. ஆனா இறைவனுக்கு இன்பம்னா என்னன்னா, உயிர்களுக்கு அருள் செய்வது மட்டும்தான் அவருக்கு இன்பம். அவர் இன்பமா எதை நினைக்கானா அந்த உயிர்கள் பூரா அவருடைய பிள்ளை அது பூரா உய்யணும், அதுதான் அவருக்கு இன்பம். ஏனோர் பெருமையன் ஆகிலும் எம்மீரை பூனை சிறுமையுள் உள்கலந்தாங்குளன் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தினுள்ளே அப்படின்னு சொல்றாரு. மற்ற தேவர்களை காட்டிலும் என்னுடைய இறைவனாகிய பரமேஸ்வரன் அவருடைய பெருமை, நிறைய பெருமையை உடையவர், இந்த உடலுக்குள்ள பொருந்தின உயிரோட கலந்தே இருக்கின்றார். வானோர்களாலும் அவரை அறிய முடியல. பேர்பட்ட மகாதேவனை எப்படி அறியலாம் என்றால் தவத்தால் தான், கெட்டிக்காரத்தனத்தால எல்லாம் நிச்சயமா அறிய முடியாது. அவர் அணுவுக்கு அணுவாகவும் இருப்பார், அதுதான் அந்த உடல்ல அவர் மறைந்து இருக்கின்றார் இந்த உயிரோட, அது நமக்கு தெரியலை. வானோராலேயே அவர் அறிய முடியல, ஆனா பசுக்கள் வந்து தவம் செய்தால் அவரை அறியலாம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தபத்தினில் உணர்த்த, அழகா எட்டாம் சூத்திரம் சிவஞான போதத்துல சொல்லுது. அதை நாம இப்ப நினைச்சுக்கணும். தவம்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்தளவு நீர்ல மூழ்கிறது, ஒத்தக்கால்ல நிக்கிறது, பஞ்சாங்கடிக்கு நடுவுல நிக்கிறது, நிறைய முடி நிறைய தாண்டியெல்லாம் வச்சுக்கிறது, காவி உடுத்துறது, இதெல்லாம் தவமான்னு கேட்டா இவையெல்லாம் தவத்தின் அங்கங்கள். ஆனா சிவபெருமானை நினைத்து செய்யாட்டா இதுவும் தவத்துல சேர்க்கே கிடையாது. அப்ப தவம்னா என்னன்னா சைவ சித்தாந்தம் அழகா சொல்லுது. இந்த எட்டாம் சூத்திரத்தை சொல்லும் போது சரியை கிரியை யோகம், அதன் பயனாக பெறக்கூடிய ஞானம் எல்லாத்தையும் சேர்த்து தவம் என்று சொல்லுகிறது. இந்த தவமும் தவமுடையார்க்கே ஆகும். ஆக இவற்றின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் அறிய முடியும் என்று மிக அழகாக இந்த திருமந்திர பாடலிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த ஜீவன், அதாவது இந்த உயிரானது எத்தனை வகை அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். எப்படி இந்த உயிருக்கு உடம்பு கொடுக்கப்படுகிறதுங்கிறத இந்த கர்ப்பக்கிரியையில சொல்லிட்டு, இந்த மலமாயை கன்மங்களுடைய கூட்டுறவுனால உயிர்கள் வந்து முத்திரப்படுகிறது. நம்ம நிறத்தை வச்சோ, அந்த வளத்தியா இருக்காங்க அல்லது குட்டையா இருக்காங்க நெட்டையா இருக்காங்க அல்லது நிறமாக இருக்காங்க அல்லது நிறம் குறைவாக இருக்கிறாங்க, குண்டா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்க, அதெல்லாம் இங்க பேச்சே கிடையாது. அல்லது ஜாதியை வச்சு அதெல்லாம் கிடையாது. உயிர்களை மூன்று வகையா பிரிக்கிறார் அந்த ஜீவ வர்க்கத்தை. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன செய்யுது, இந்த மூன்று மலங்கள்ல எந்த அளவுக்கு அது கலந்திருக்கோ அதை வச்சு அதோட தகுதியானது நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ சக்தி சிவன் விளையாட்டால், மீண்டும் விளையாடல் தான் வருகிறது. உயிராக்கி, இதுவும் நம்ம முதல் பாடல்ல இன்னைக்கு பார்த்தோம். ஒத்த இரு மாயா கூட்டத்திடை பூட்டி சுத்தமாக ஆகும் துரியம் பெருவித்து சித்தம் புகுந்து சிவமயம் ஆக்குமே. எல்லாத்தையும் படைத்தல இருந்து அருள் வரைக்கும் எல்லாவற்றையும் விளையாட்டாக செய்கின்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து, சக்தியும் சிவனும் சேர்ந்து விளையாட்டா அந்த உயிர்கள் எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கும்படியாக செய்து, என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிற ரெண்டு வகை, சுத்தமாயே அசுத்தமாயே, அந்த ரெண்டு வகையான மாயையோட கூட்டி வச்சு சுத்தமாக துரியாவதத்திலிருந்து நீக்கி, துரியாவத்தையிலிருந்து நீக்கி ஆன்மாவோட சித்தத்துல எப்போதும் பிரிப்பற விளங்கி நிற்கின்றார். நின்று அந்த ஆன்மாவை சிவமயம் ஆக்குவர். ரெண்டு பேரும் சேர்ந்து சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் இல்லையா, திருவாசகத்துல வருது. அதனால அவர் நம்ம கூடவே பிரிப்பற இருக்கின்றார். அதான் அத்துவிதம், ஒன்றாய் வேறாய் உடனாய் நம்மோடையதான் இருக்கிறார். சரி, அவர் இந்த தொழில் எல்லாம் பண்றாரே, அதனால அவர் விகாரப்படுவாரான்னு பார்த்தா, சித்தியார்ல சொன்ன மாதிரி அவர் விகாரி ஆக மாட்டார் அப்படிங்கிறத நாம நம்ம மனசுக்குள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ சுத்த துரியம் அப்படின்னா நின்மல துரியம், அதாவது சுத்த வித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் சக்தி அப்படிங்கிற நான்கும் நீங்காமல் நீங்கின நிலை, அதுக்குதான் சுத்த துரியம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு பெயர் அப்படிங்கிறத பாக்குறோம். விஞ்ஞானர் நால்வர் மெய்ப்பிரளயாகலத்து அஞ்ஞானர் மூவரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவருமாகும் பதின்மராம் விஞ்ஞானராதிகள் வேற்றுமை தானே அப்படிங்கிறார். மூன்று வகையான ஆன்மாக்கள் பத்து வகையா இருக்காங்க. இந்த விஞ்ஞானம்னா விசேஷமான ஞானம் உடையவர்கள், சிவபெருமானால் உணர்த்தப்படக்கூடிய மெய்யுணர்வை பெற்றவர்கள். அவங்க எத்தனை பேரு, நாலு வகை. பிரளயாகலர் மூவர், சகலர் மூவர் அப்படிங்கறது அழகா சொல்லப்பட்டிருக்கு. அகலர்னா கலை நீங்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விஞ்ஞான கலர்களுக்கு பிரபோத கலர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவங்களுக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும், மும்மலங்கள்ல ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கும். சுத்த அத்துவால வசிக்கக்கூடியவங்க விந்துவிலிருந்து உண்டான தனுகரண புவன போகங்களை பெற்றவர்கள். இவங்களுக்கு இறைவன் என்ன செய்வார்னா உள் நின்று அந்த உள் நின்று அழகாக உணர்த்துவார். அவர் அப்படி என்ன உணர்த்துறாரோ அதை அந்த ஆன்மா நன்றாக உணர்ந்து கொள்ளும். ஆணவ மல கட்டையும் அறுத்து அந்த ஆன்மாக்கு அவர் அனுக்கிரகம் செய்வார். பிரளயா கலருங்கிறது பிரளயத்துல மாயா தத்துவத்துல கட்டுப்படக்கூடியவர்கள். பிரளயா காலத்துல இந்த பிரளயம் நடக்கலாம், அந்த காலத்துல கலாதியெல்லாம் அவங்களை விட்டு நீங்குது. அப்ப அவங்களுக்கு இரண்டு மலங்கள் இருக்கும், ஆணவமும் கன்மமும். இவங்க வந்து மிஸ்ராத்வாவில வாசிக்கக்கூடியவங்க. அசுத்த மாயா காரியமான சூக்கும தனுகரண புவன போகங்களை உடையவங்க. இவங்களுக்கு சிவபெருமான் மான் மழுவோட முன்னால நின்று தன்னுடைய திருநோக்காலும் ஸ்பரிசத்தாலும் உரையாலும் எல்லாவற்றையும் உபதேசிக்க அவர்கள் உணர்வு பெறுவார்கள். அடுத்து சகலர், ஆணவம் கண்மம் மாயைங்கிற மூன்று மலங்களும் உடையவர்கள். அசுத்தாத்துவ வாசிகள். இவங்க வந்து அசுத்த மாயிலின் தூல பரிணாமமாகிய பிரகிருதி மாயில் உண்டாகிய தனுகரண புவன போகங்களை உடையவர்கள். இவங்களுக்கு இறைவன் குரு வடிவாக வந்து திருமேனி தாங்கி வந்து அருள் செய்யக்கூடிய பேறு பெற்றவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இவ்வளவு அழகாக சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் உணர்ந்து உய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தோத்திர நூல் தான் திருமந்திரம். அந்த தோத்திரத்தில் சாத்திரமாக இவ்வளவு சித்தாந்த கருத்துக்களை நமக்கு ஒரு கொடை வள்ளலாக அள்ளி தந்துள்ளார் நம்முடைய திருமூல தேவநாயனார். ஆக இப்போது நாம் வாழ்த்து பாடல், ஓதும் அஞ்செழுத்து வாழி ஓங்கு கூடல் வாழி நீர்தன் நீதியால் நீதி அங்கையர்கண்ணி அங்கையர்கண் நங்கை பங்கன் மலர் பாத பங்கையங்கள் வாழி பரவு நூல் புராணம் நாமாது பூதி வைதீகம் வாழி வழங்கும் சைவம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை கூறி நம்மை பற்றியே நமக்கு மிக அழகாக கற்பவாசத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை உணர்த்தி நம்மில் நாம் இப்படி மூவகையாக இருக்கின்றோம், விஞ்ஞானகலர் பிள்ளையாகலர் சகலர் என்று என்பதையெல்லாம் நமக்கு பட்டியலிட்டு அழகாக உணர்த்திய குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாளும் ஆன்மாக்களை உய்ய வைக்கும் பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய saivam.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு ஆர்வமுடன் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.